நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் நிர்த்யா பிள்ளை.
வணக்கம்.
உங்கள் எழுத்துகளிலே, நீங்கள் பகிரும் கருத்துகளிலே ஆத்திரம் துணிக்கிறது. அதை பற்றி விரிவாக பேசுவதற்கு ஏன் இந்த ஆத்திரம்? அதனுடன் ஆரம்பிப்போமே.
ஆத்திரம் என்று சொல்ல மாட்டேன், ஆனா கோபம் நிச்சயமாக இருக்கிறது. ஏன் என்று கேட்டால், ஒரு நியாயமான கோபம்னு நான் சொல்லுவேன். இந்த பரதநாட்டியம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த கலை வந்து ஒரு காலகட்டத்தில் என் பரம்பரை வழி வந்த பெண்களால் ஆடப்பட்டு வந்த ஒரு கலை. நாட்டியத்தோடைய வரலாறு படிக்கும் போது ரொம்ப கன்வீனியண்டா நம்ம வந்து இந்த ஹிஸ்டரி, இந்த டிரான்ஸ்மிஷனை, அதாவது எங்கள் வீட்டு பெண்கள் ஆடக்கூடிய அந்த கலை வந்து இப்பொழுது எல்லாரும் ஆடுகிறார்கள் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்மிஷன் எப்படி நடந்ததோ அதை ரொம்ப நியாயப்படுத்தி எங்கள் சமூகத்துக்கு நடந்த ஒரு அநீதியை நம்ம பேசாம நியாயப்படுத்துறோம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், இப்ப என் பரம்பரை வந்த ஒரு கலையை என் குடும்பத்து பெண்களே ஆட முடியாமல் போனதற்கு எனக்கு கோபம் இருக்கிறது நியாயமாக இருக்கிறதா இல்லையா? நியாயம் இருக்கா இல்லையா? அதுல என்னை பொறுத்த வரைக்கும் அதுல ரொம்ப நியாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ப்ராஜெக்ட் பரதநாட்டியம் அப்படின்னு இது எப்படி நம்ம பாக்குறோம், அப்படி பார்த்தோம்னா இது வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த உண்மையாக ஏற்கனவே ஆடிக்கொண்டு இருந்த பெண்களை ஆடுவதை தடுத்து மற்றவர்கள் இதை கைப்பற்றி இருக்கிறார்கள். அப்ரோப்ரியேஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து வெளிநாட்டுல இருக்கிற அகாடமிக் சர்க்கிள்ஸ்ல வந்து அது கம்ப்ளீட்டா அவங்க வந்து அக்செப்ட் பண்றாங்க. அதாவது பரதநாட்டியம் இஸ் அன் அப்ரோப்ரியேட்டட் ஆர்ட் ஃபார்ம். ஆனால் எங்கள் நாட்டுக்குள், அதாவது இந்தியாவிற்குள் இருக்கும் டான்ஸ் ஃபெட்டர்னிட்டி இதை வந்து கம்ப்ளீட்டா அட்மிட்டே பண்ணாம ஒரு பியூரிட்டி ஸ்டோரி சொல்றாங்க. தேவதாசிகளும் நட்டுவனார்களும் இருக்கும், என்னுடைய குலத்துல இருக்கிற பெண்கள் வந்து மாரலி ஃபாலனா இருந்தாங்க, அவங்களுடைய சமூகத்தில் இருந்த கல்ச்சரே வந்து ஃபாலனா இருந்தது, அதனால அவங்களை காப்பாற்றுவதற்காக வந்து சோசியல் ரீஃபார்ம் பண்ணினாங்க. ரீஃபார்ம் பண்ணும்போது கலையை காப்பாற்றுவதற்காக இ கிருஷ்ணாயர், ருக்மிணி தேவி போன்றவர்கள், அதாவது மேல்தட்டு சமூகத்தை சேர்ந்தவர்கள், அப்பர் காஸ்டை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டியத்தை வந்து காப்பாற்றினார்கள் அப்படிங்கிற ஒரு காமன் நரேட்டிவ் தான் இந்த ஹிஸ்டரியா சொல்லப்படுது. அந்த ஹிஸ்டரியில எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. நிச்சயமா எல்லாருக்குமோ இருக்கணும், ஏன்னா இது வந்து சோசியல் ஜஸ்டிஸ்ல நம்பிக்கை இருக்கிறவங்க எப்படி ஒரு கம்யூனிட்டிக்கு ஆக்சஸை டினை பண்ணி மற்ற எல்லாருக்கும் ஆக்சஸ் கிடைக்குது, இதுல நியாயம் இருக்கிறதா அப்படிங்கிற யோசனை எல்லாருக்கும் வரணும். இதுல இருந்து வருதுதான் என்னுடைய ஆத்திரமும் கோபமும். ஆத்திரம் என்று சொல்ல மாட்டேன், பட் நிச்சயமா கோபம் அதுல இருந்துதான் வருது.
உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியுடன் ஆரம்பிக்கலாம் என்று யோசித்தேன், மன்னிக்க வேண்டும். ஆனால் உங்கள் பின்னணி பற்றி, உங்கள் குடும்பம் 3-4 சந்ததியிலிருந்து ஆரம்பிப்போம். அதை பற்றி சற்று சொன்னீர்கள் என்றால் நேயர்களுக்கு கூட விளங்கும் நீங்கள் எதை சொல்ல வருகிறீர்கள் என்று.
நிச்சயம் நிச்சயம் நிச்சயம், அதிர்ச்சி எதுவும் இல்லை. ஏன்னா இந்த கேள்விகள் இப்பொழுது என்ன கேட்டுட்டு தான் இருக்காங்க, எல்லா இடத்துலயுமே கேக்குறாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா என்னுடைய பின்னணி, என்னுடைய பரம்பரையோடைய லினியேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய தாய் வழி தாத்தா கலைமாமணி சுவாமி வலை ராஜரத்னம் பிள்ளைன்னு, என் தாய் வழி அம்மாவுடைய பெரியப்பா வந்து பத்மஸ்ரீ வழுவூர் ராமையா பிள்ளை, இன்று வழுவூர் பாணி என்று அறியப்படுகிற அந்த பாணியை பிரபலப்படுத்திய பத்மஸ்ரீ வழுவூர் ராமையா பிள்ளை என்கிறவர் வந்து என்னுடைய கொள்ளு தாத்தா முறை வருகிறது, பாட்டியோடைய பெரியப்பா. என் பாட்டி வழியில் இன்னும் பல நாட்டிய மேதைகள் இருக்கிறார்கள். இன்னொரு வழியில பாத்தீங்கன்னா திருவாளபுத்தூர் சுவாமிநாத பிள்ளை என்று அழைக்கப்படும் ஒரு நட்டுவனார், அவரும் எனக்கு கொள்ளு தாத்தா வழி வருகிறார். அவருடைய தாயார் திருவாளபுத்தூர் கல்யாணி அம்மாள் என்று அறியப்படுகிற அவர் வந்து ஒரு பெரிய அபிநயம் எக்ஸ்போனன்ட் என்று சொல்லலாம். முதல் முதலில் நாட்டியம் ப்ரொசீனியம் ஸ்டேஜ், அதாவது ஒரு சபாவுக்கு ஒரு மேடைக்கு வரும்போது அதில் ஆடிய பெண்கள் வந்து கல்யாணி டாட்டர்ஸ் மியூசிக் அகாடமி முதல் முதலில் ஆரம்பிச்சும் போது ஆடின அந்த பெண்கள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கல்யாணி அவர்களின் பெண்கள், 2 பெண்கள், அதாவது சுவாமிநாத பிள்ளை அவர்களின் சிஸ்டர்ஸ் அவங்க இருக்காங்க. இதை தவிர பாத்தீங்கன்னா இப்பொழுது நான் தேடி என்னுடைய பரம்பரையின் ஹிஸ்டரி கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் கொள்ளு தாத்தாவின் தாத்தா வழுவூர் சாமு நட்டுவனார் என்கிறவர் மைசூர் கோர்ட்ல இருந்திருக்கிறாரு, சாமராஜேந்திர உடையார் அவரோட கோர்ட்ல. அப்படி இருக்கும்போது அவரு கம்போஸ் பண்ண 2-3 பாடல்கள் இன்னமும் நாங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறோம் அந்த பாடல்களுக்கு. இப்படி என் குடும்பம் வழி பார்த்தீர்கள் என்றால் இந்த மாதிரி எல்லாரும் இருக்காங்க. இப்போ அனலைஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரீ போட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். பட் இதுக்கும் மேல நிறைய உண்மையில் பார்க்க போனால் இசைவேளாளர்களே வந்து ரொம்ப க்ளோஸ்லி நிட்டு தான், அதாவது இசைவேளாளர் என்று இன்று அறியப்படும் இந்த குலம், இந்த கம்யூனிட்டி, இந்த காஸ்ட், ஒரு காலத்தில் பெண்கள் நடனம் ஆடிக்கொண்டிருந்தார்கள், ஆண்கள் வந்து நட்டுவனார்களாக, மிருதங்க கலைஞர்களாக, ஆர்கெஸ்ட்ரா மெம்பர்ஸாக இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ்லி நிட் கம்யூனிட்டின்னு தான் சொல்லணும். அதாவது இவர்கள் இடையே திருமணங்கள் நடந்தது, எப்படி ஒரு காஸ்ட் ஃபங்க்ஷன் ஆச்சோ அந்த மாதிரி தான் இது ஒரு ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்தது. எந்த ஒரு நட்டுவனாகட்டும், எந்த ஒரு இந்த ஹெரிடிட்ரி பரம்பரையை சேர்ந்த நடன கலைஞராகட்டும், இவர்கள் எல்லாம் ரிலேட்டட் டு ஈச் அதர். அந்த வகையில் நான் பேசும்போது எப்பொழுதும் இசைவேளாளர்களை என்னுடைய குடும்பமாக பார்க்கிறேன். அந்த வழி வந்த ஒரு பெண்ணாக, இசைவேளாளர் பரம்பரையை சேர்ந்த ஒரு நடன கலைஞர் அப்படி அழைக்கப்பட விரும்புகிறேன்.
இந்த இசைவேளாளர் பரம்பரையிலே ஆண்களுக்குத்தான் உரிமை கொடுக்கப்பட்டது, பெண்கள் அடக்கப்பட்டு இருந்தார்கள் என்று பரவலாக அறிகிறோம். அது குறித்து நீங்களும் எழுதியிருப்பீர்கள்.
அப்படியும் சொல்ல முடியாது, ஆண்களுக்கு தான் உரிமைகள் கிடைத்தது என்று சொல்ல முடியாது. ஹிஸ்டாரிக்கலி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெண் வழி சமுதாயமாக இருந்தது. பாஸ்ட்ல தேவதாசிகள் என்று அழைக்கப்பட்ட பெண்களுக்கு ராஜாக்களாலும் கோயில் அத்தாரிட்டிஸ்னாலையும் நில மானியம் கொடுத்து அவங்க வந்து சில ஹெரிடிட்ரி டியூட்டிஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதா இருந்தது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவதாசிகள் என்றால் டெம்பிள் டான்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு டைரக்ட் டிரான்ஸ்லேஷனுக்கு நம்ம போயிட்டோம். டெம்பிள் டான்சர்ஸ்னா அவங்க கோயில்ல இருந்தாங்க, கோயில்ல வந்து இந்த டெம்பிள் ரிச்சுவல் டியூட்டிஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது உண்மை கிடையாது. இவங்களுக்கு வந்து நிறைய பப்ளிக் ரோல்ஸும் இருந்தது. ஒரே ஒரு கோயில்ல மட்டுமே பண்ணிக்கொண்டோ கிடையாது. அவங்க வந்து தே ஆல்சோ டான்ஸ்ட் இன் பப்ளிக், ராஜாவோட கோர்ட்ல, பப்ளிக் ஸ்பேசஸ்ல, எந்த ஒரு திருவிழா நடந்தாலும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து டெம்பிள் டான்சர் அப்படிங்கிற மிஸ்கான்செப்ஷன் வந்து தப்பு. அதாவது டெம்பிள் டான்சரா இருந்தாங்க, கோயிலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, இதெல்லாம் விக்டோரியன் ஒரு வெளிநாட்டு காலனைசேஷன்னால வந்த பெர்செப்ஷன்ஸ். அது அப்படி கிடையாது. இவங்களுக்கு வந்து இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. அதாவது கோயில்கள்ல இந்த கும்பாரத்தி செய்யும், சில ரிச்சுவல் டியூட்டி செய்யற ரோல்ஸும், இதை தவிர அவங்க அவங்களுக்கு பப்ளிக் பெர்ஃபார்மன்சஸ் பண்றதுக்கான உரிமைகளும் இருந்தது. இப்படி இருக்கும்போது இந்த பேட்ரன்ஸ் என்று அறியப்படுகிற அந்த ராஜாவோ இல்ல இந்த மிராஸ்தாரோ இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம். நிறைய கேசஸ்ல அந்த மாதிரி உண்டு. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து பிரிடாமினா ஒரு லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒருத்தருடைய ஒரு காலம், உங்க வாழ்க்கை காலம் முழுசா ஒரு ஆணோட அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ராஜாக்கள், இந்த மிராஸ்தார்கள், அவங்க வந்து பாலிகேமஸா தான் இருந்திருக்காங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சரி, ராஜராஜ சோழனை பத்தி பேசணும்னா அவருடைய விமனோட அவர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு அப்படின்னு ஆவணப்படுத்திருக்காங்க. இதுல ஒரு ராணி வந்து இன்ஃபேக்ட் எந்த குலத்தை சேர்ந்த ஒரு நாட்டிய பெண் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஆவணப்படுத்திருக்காங்க. இதுதான் ஹிஸ்டரியில இருக்கு. ஸோ திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த பெண்கள் தப்பானவர்கள், அது எப்படி சொல்ல முடியும்? இவருக்கு வந்து 10 ராணி இருந்தா அந்த 10வது நாட்டிய பெண் மட்டும் தப்பான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க அவங்க வந்து அவங்க விட்டுமா நம்ம வந்து பார்த்தோம்னா கூட, என்னுடைய பிரச்சனை என்னன்னா இதுல வந்து யார் அப்ரெஸர் யார் அப்ரெஸ்டுங்கிறதே நம்ம வந்து கவனிக்க மாட்டேங்கிறோம். ஆண்கள் இந்த தேவதாசி சிஸ்டம் என்கிறத வந்து அவங்க தப்பா பயன்படுத்தி இருக்காங்களா, இல்ல பெண்கள் வந்து தப்பா பயன்படுத்தி இருக்காங்களா, இல்ல இந்த விட்டுமா பார்க்க வேண்டிய பெண்களை ஏன் நாம பனிஷ் பண்ணிருக்கோம்? ரிஃபார்ம்ல என்ன பண்ணிருக்கோம்னா இவங்க வந்து ஆடக்கூடாது, இவங்களோட ரைட் டு லைவ்லிஹுட் என்ன ஆவருது? சோ நிச்சயமா வந்து இது ஒரு சோசியல் இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கு. ரிஃபார்ம்ங்கிற பேர்ல, ரிவைவல்ங்கிற பேர்ல இந்த குலத்து பெண்களுக்கு நாட்டியம் ஆடும் அவங்களுடைய ஹெரிடிட்டரி ரைட்டை வந்து நம்ம டினை பண்ணிருக்கோம்.
அந்த டினையல் இல்லையே, அதை முன்னெடுத்தவர்களில் ஒருவர் முதலட்சுமி ரெட்டி அவர்கள்.
அவரும் இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு கேள்வி. அவரும் என்று நம்ம பார்க்கும் போது அவர் வந்து இந்த குலத்தை சேர்ந்தவரா என்று யோசித்து பாருங்கள். அவருடைய தந்தை பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருக்கு அந்த பீரியட்ல முத்துலட்சுமி ரெட்டியால பண்ண முடிஞ்சு நிறைய விஷயங்களை இன்னைக்கு நான் வந்து இதே இசைவேளாளர் சமூகத்திலிருந்து என்னால் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு பிரிவிலேஜ் என்பது இருந்திருக்கிறது. அவர் வந்து முதல் முதல்ல புதுக்கோட்டை காலேஜுக்கு போறதுக்கு ஒரு பெண்ணாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அதற்கு காரணம் அவரது தந்தை. எப்படி அவரால் படிக்க முடிகிறது? எந்த ஒரு சாதாரண இசைவேளாளர் சமூகத்தை சேர்ந்த பெண், ஒரு தேவதாசியின் பெண் அந்த காலத்தில் ஒரு காலேஜுக்கு போக முடியுமா? இல்ல முடிஞ்சுதா யோசிச்சு பாருங்க. இல்ல முதல் டாக்டர் ஆயிருக்க முடியுமா?
அப்ப அங்கேயே தவறு நடந்துட்டு சொல்றீங்களா?
தவறு நிச்சயமாக முத்துலட்சுமி ரெட்டியின் எண்ணங்களில் நல்ல எண்ணமாக இருந்திருக்கலாம். அதாவது அவருக்கு தெரிந்தது, அவருக்கு என்ன படிப்பிக்கப்பட்டதோ அதற்கு ஏற்றாற்போல் அவங்க சிந்திச்சிருக்காங்க. ஆனால் எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம் பத்தி பேசுறோம், அப்போ வந்து ஒரு பெண்ணால் எல்லா பெண்களுடைய ரைட்ஸையும் நிர்ணயிக்க முடியுமா? ஏன்னால் அவங்க வந்து லெஜிஸ்லேஷன் போடுறாங்க இல்லையா, இந்த மாதிரி தேவதாசி பிராக்டிஸ் வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லும் போது, அதே நேரத்துல நிறைய இந்த சமூகத்தை சேர்ந்த பெண்கள் லெஜிஸ்லேஷனுக்கு அகேன்ஸ்டா நோட்டீஸ் அனுப்புறாங்க. அந்த நோட்டீஸ்கெல்லாம் இன்னமும் இருக்கு. ஸோ அதை நம்ம நிதர்சனமா பார்க்கலாம். இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், எப்படி ஒரு ஃபுல் சமூகத்தை கீழ்த்தரமாக சொல்லலாம், சமூகத்து பெண்கள் அனைவருமே இப்படித்தான் எப்படி நீங்க வந்து பிராண்ட் பண்ணலாம், நாங்க வந்து காலா காலமாக இந்த மாதிரி கோயில்களில் நாங்கள் சேவை செய்து வருகிறோம், இல்ல நாங்க ஆடிக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் இதுதான் என்னுடைய தொழில், இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அப்படி. மெட்ராஸ் ருத்ரகணிகை சங்கம் என்று அவர்கள் தேவதாசிகள் அனைவரும் சேர்ந்து பேசுறாங்க இதுக்கு அகேன்ஸ்டா. சோ என்னோட கேள்வி என்னன்னா, ஒருத்தரால எப்படி நிர்ணயிக்க முடியும்?
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் பரதநாட்டிய கலைஞரும் தனது சமூகத்திற்காக குரல் கொடுத்து வருபவருமான நிர்த்யா பிள்ளை. அந்த எதிர்ப்பு வந்து அந்த எதிர்ப்பு நிர்த்யா பாதிக்கப்பட்ட பெண்களிடமிருந்து மட்டுமல்லாமல் உயர் ஜாதி ஆண்களிடமிருந்தும் வந்திருக்கிறது அந்த எதிர்ப்பு.
அப்படி அது எதை காட்டுகிறார்கள்? இன்னொரு முக்கியமான விஷயம் நான் திருப்பி திருப்பி சொல்றது இதுதான், இந்த சமூகத்து பெண்களுக்கு பிராமண ஆண்களுடன் மாத்திரம்தான் சம்பந்தங்கள் இருந்ததாக நம்ம வந்து இப்ப ப்ரிடாமினா இப்ப வந்து ரெண்டு பக்கமுமே அந்த ஒரு ஆன்டி காஸ்ட் பெரியாரிஸ்ட் அம்பேத்கர் அந்த செக்ஷன்ல இருந்து வரவங்களும் சரி, இதுக்கு அகேன்ஸ்டா எனக்கு கேள்வி கேட்கறவங்களும் சரி, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க. அப்படி இல்லை, நிச்சயமா கிடையாது. இந்த சமூகத்து பெண்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தது வந்து எந்த ஒரு அப்பகாஸ்ட் அப்படின்னு சொல்ற சத்திரிய குலத்தை சேர்ந்த ஆண்கள், பிராமண குலத்தை சேர்ந்த ஆண்கள், இவங்க எல்லாரோடையும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்திருக்கு. அனைத்து பிராமண சமூகத்தை சேர்ந்த பொலிட்டீஷியன்ஸும் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணல. ஒன்னு ரெண்டு பேர் பேசியிருக்காங்க, அதாவது இது வந்து ஒரு பழைய காலத்து ஒரு ரிச்சுவல் டியூட்டி, இப்படி நிறுத்தக்கூடாது என்று அவர்கள் சொன்னதையும் ரொம்ப திருச்சு. இவங்க வந்து பிகாஸ் தே ஹாவ் ரிலேஷன்ஷிப்ஸ், பிகாஸ் தே ஆர் பெனிஃபிட்டட் அப்படி நம்ம எடுத்துட்டு போறோம். ஸோ இது வந்து ரொம்ப நுவான்ஸ்டான விஷயம். இது வந்து டைரக்டா இதுதான் பிரச்சனை, இதுதான் பதில் அப்படிங்கறத நான் இங்கே நான் சொல்ல முடியாது. நிச்சயமா என்னால எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்ல முடியாது, பட் நிச்சயமாக இதில் பிரச்சனை இருக்கிறது. அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து த ஃப்ரீ வில் ஆஃப் த விமன் ஃப்ரம் த கம்யூனிட்டி, அதாவது இந்த சமூகத்தை சேர்ந்த பெண்களின் அவங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய ரைட்ஸும் நிச்சயமா அத்துமீறப்பட்டிருக்கிறது.
இல்ல இல்ல, இந்த மாற்றம் ஏற்படுவதற்கு காரணம் அந்த சமூகத்தில் இருந்த பெண்கள் ஒடுக்கப்பட்டார்கள், உரிமைகள் மறுக்கப்பட்டன, ஆகவே அதை நிறுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டது இல்லையா?
எண்ணம் அப்படி இருந்திருக்கலாம். எண்ணம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, எண்ணம் வந்து காலனைசேஷன், அதுதான் எண்ணம். இவ்வளவு நாள் வந்து இந்த சிஸ்டத்துல எந்த ஏதோ ஒரு தப்பும் தெரியாதது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தேவதாசி முறை அதில் இருக்கும் பிரச்சனைகள் என்று யோசிக்கும் போது, அந்த காலத்தில் பெண்களின் உரிமை எப்படி இருந்தது, பெண்களுக்கு எப்படி இருந்தது சமூகம், சாதாரணமாக பெண்கள் எப்படி
நடத்தப்பட்டார்கள்.
ஆக்சுவலி வந்து தேவதாசி பெண்களுக்கு சாதாரண பெண்களை விட உரிமைகள் அதிகமாக
இருந்தன.
அவர்களுக்கு பப்ளிக்ல வந்து டான்ஸ் ஆடுறதுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் உரிமை இருந்துச்சு, அவங்களுக்கு நிலமானியம் இருந்தது, சொத்துரிமை இருந்தது, அவர்களுக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருந்தது, வெளியில சாதாரணமா நடமாட முடிஞ்சது, போக முடிஞ்சது, வர முடிஞ்சது. ஒரு பிராமண பெண்ணால பண்ணிருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க அந்த காலகட்டம் எப்படி இருந்தது. விதவையானா வந்து மொட்டையடிச்சு வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருந்தாங்க. பெண்ணுக்கு வந்து படிப்புரிமை கிடையாது, பெண்ணுக்கு சொத்துரிமை கிடையாது. அதுதானே மனுநீதி என்று நாம் சொல்லும் போது பெண்களுக்கு உரிமையே கிடையாது. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் என்னமோ தேவதாசி பெண்கள் மட்டுமே அபியூஸ் பண்ணப்படுற மாதிரி அவங்களுக்கு மட்டுமே ரீஃபார்ம், ஒரு கீழ் ஜாதியை எடுத்து அந்த ஜாதிக்கு ரீஃபார்ம் செய்யும் போது பெண்கள் முடக்கப்படும். பிராமண சமுதாயத்தில் ஏன் நம்ம ரீஃபார்ம் பத்தியே பேசல? இன்றும் பிராமண சமூகத்தில் நம் பார்த்தால் பெண்ணை வந்து கன்னியாதானம் செய்து கொடுக்கிறார்கள். பெண்கள் வந்து தாய்மாமா மடியிலோ இல்ல அப்பா மடியிலோ உட்கார்ந்த பிறகு, அது ஏன் அப்படி செய்யறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அது ஏன்னா சைல்டு மேரேஜோட ரெம்னன்ஸ், அது குழந்தை வந்து அழுகக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு தெரிந்த ஆணோட மடியில் உட்கார வச்சா அது அழுவாது. சோ இப்படி நம்மளோட கல்ச்சர்ல பாத்தீங்கன்னாலே வந்து நம்ம பழைய விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம வந்து கல்ச்சர் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்றேன். ஆனால் இப்பொழுது இந்த ஒரு வெளிநாட்டில் படித்த ஒரு மேல் சமூகத்து பெண் வந்து திருப்பியும் வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது இந்த கன்னியாதான முறையில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதுல அவங்களுக்கு எந்த ஒரு வெக்கமோ அவமானமோ ஒரு பிரச்சனையோ இல்லை. ஆனால் என் சமூகத்து பெண்களுக்கு எங்களோட கல்ச்சரை பத்தி எங்களுடைய சமூகத்தை பத்தி ஒரு அவமானமும் ஸ்டிக்மாவும் எப்படி வந்து ஒரு லா வந்து நீங்க எதிர்ப்பு பண்றீங்க, கிரிமினலைஸ் பண்றீங்க ஒரு கம்யூனிட்டியை. கிரிமினலைஸ் பண்ணீங்கன்னா அந்த கம்யூனிட்டிக்கு வந்து டிரான்ஸ் ஜெனரேஷனலா அந்த ட்ராமா இருக்குங்க. இன்டர்நேஷனலி நம்ம படிக்கிறோம் ட்ராமாங்கிறது வந்து எப்படி ஒருத்தருடைய மூளையோடைய டிஎன்ஏ மாத்துது, அப்படின்னா அது எப்படி கண்டினியூ ஆகுது அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு. இந்த சமுதாயத்தோடைய பேரே ஒரு ஸ்லர்வேர்ட் ஆயிடுச்சு. இந்த சமுதாயத்து பெண்கள் அனைவருமே இப்படிதான் அப்படிங்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயத்து பெண்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும், இன்னைக்கு அவங்களோட லைஃப் காம்ப்ளிகேட்டடா இருக்குமா இருக்காதா, காம்ப்ளெக்ஸா இருக்குமா இருக்காதா. இன்னமும் வந்து எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, திருமணங்களில் பிரச்சனை, பப்ளிக் லைஃப்ல பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு குலத்தை சேர்ந்த பெண்களுக்கு நிச்சயமாக மைண்ட்லயே ட்ராமா வந்து வி கேரி த ட்ராமா, டெஃபினெட்லி வி கேரி த
ட்ராமா. ஆஸ்திரேலியாவில் கூட பூர்வீக மக்கள் தங்களுக்காக தாங்கள் தான் குரல் கொடுக்க வேண்டும், வேறு யாரும் குரல் கொடுக்க கூடாது என்று சொல்வார்கள். அதே போல் தான் நீங்கள் சொல்வதும் எழுதுவதுமாக இருக்கிறது. அதாவது அது ஏன் அப்படி செய்வதனால் உண்மையாக உங்கள் பிரச்சனைகளை உணர்ந்தவர்கள் கூட அதற்காக குரல் கொடுக்க முடியாமல் போகிறது.
உண்மையாக இந்த பிரச்சனைகளை புரிந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், என்ன செய்யணும்? அவங்க உரிமை பறிக்கப்பட்டவர்களுக்கு உரிமை, அவங்களோட ரைட்ஃபுல் உரிமையை அவங்க கொடுக்கணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து உரிமை இப்பதான் கிடைக்குது, இப்பதான் நம்ம பேசிட்டு இருக்கோங்கிற போது இத பத்தி பேசுறோங்கிற ஒரு காரணத்தை கொண்டு அவர்கள் இந்த உரிமைகளையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அவங்க எல்லாம் யூட்டிலைஸ் பண்றாங்க. அதனால வந்து இந்த கம்யூனிட்டிக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு யோசிச்சு பாருங்க. இன்று வந்து நான் அப்ராப்ரியேஷன் என்று சொன்னேன், அதாவது முதல் முதலில் இந்த மேல்தட்டு மக்கள் எங்கள் வீட்டு கலையை எப்படி அப்ராப்ரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நான் சொன்னேன். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த ஃபுல் சர்க்கிள் அப்ராப்ரியேஷன் ஆகுது. ஒரு மேல் ஜாதி பெண் வந்து தேவதாசி உடை அணிகிறார், இன்னைக்கு நான் அந்த உடை அணிவேனா அப்படின்னு கேளுங்க, முடியாது. எனக்கு அந்த ஸ்டிக்மா இருக்கு. தேவதாசி என்கிற வார்த்தையின் ஸ்டிக்மா என்னுடைய வாழ்க்கையை இன்று வரை பாதிக்கிறது, இந்த சமுதாயத்து பெண்களை பாதிக்கிறது. இன்று நாங்கள் யாருமே தேவதாசி நடனம் ஆடுகிறோம் இல்லை சதிர் ஆடுகிறோம் என்று சொல்ல விரும்பவில்லை. நாங்கள் பரதநாட்டியம் தான் ஆடுகிறோம். இப்போ நிறைய பேர் வந்து முதல்ல நான் பரதநாட்டியம் கத்துக்கிட்டேன், ஆனா அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது சதிர் என்று, ஏன்னால் நான் ஹெரிடிட்ரி டீச்சர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. இந்த ஹெரிடிட்ரி டீச்சரோட கன்சென்ட் இதுல எவ்வளவு இருக்கு? ஒரு ஹெரிடிட்ரி டீச்சர் வந்து பரதநாட்டியம் தான் சொல்லி தராங்க. இப்ப என் தாத்தா, இப்ப இருக்கிற நிறைய ஸ்டார் இருக்கு, பரதநாட்டியம் சொல்லி கொடுத்திருக்காரு. என் கொள்ளு தாத்தாவும் பரதநாட்டியம்ங்கிற பேர்லதான் அவங்க சொல்லி கொடுத்திருக்காங்க. சதிர்ங்கிற பேர்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத அவங்க மண்டையில ஏத்துல பிறகுதானே நாங்க பரதநாட்டியம்னு சொல்லி கொடுத்திருக்கோம். சோ இந்த ஒரு 100 வருஷ காலகட்டத்துல நடந்த அத்தனை பிரச்சனைகளும் மாற முடியுமா இல்ல ரிவர்ஸ் பண்ண முடியுமா? அந்த பிரச்சனைகளை முடியவே முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க அதை மாதிரி பண்ணும்போது தேவதாசி உடை அணிகிறார்கள், நான் தேவதாசி நடனம் ஆடுகிறேன் என்று சொல்கிறார்கள், நாங்கள் சதிர் ஆடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேல போய் சில பிராமண பெண்கள் வந்து சில கோயில்களில் இந்த ஆகம விதிப்படி கிரிமினலைஸ் பண்ண தேவதாசிகளால் செய்யப்பட்ட ரிச்சுவல்ஸ், கும்பாரத்தை எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பிராமண பெண்கள் செய்யறாங்க. இப்போ இது வந்து கோபத்தை உண்டாக்கக்கூடிய விஷயமா இல்லையா? அதாவது என் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் இதை செய்யக்கூடாது, இதை செஞ்சா அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த இன்னைக்கு ரொம்ப மிக சாதாரணமாக, அதாவது இந்த வேஷம் கட்டினால் ஒரு காலத்தில் இந்த பெண்களை அரெஸ்ட் பண்ணக்கூடிய நிலைமை இருந்தது. அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கா இல்லையா? இல்ல, இவங்க இது பண்றதுனால இவங்க அவேர்னஸ் கொடுக்கறாங்க நம்ம நினைக்கலாம். இந்த அவேர்னஸ்னால எந்த சமுதாயத்து பெண்களுக்கு இன்னைக்கு என்ன நடக்குது? ஒருத்தருடைய மனசு புண்படுத்தி அதுக்கப்புறமா இந்த மாதிரி செய்யறது, இதனால என்ன கிடைக்குது அப்படிங்கிற யோசனை நமக்கு இருக்கணும். நான் இது வந்து ஆடியன்ஸுக்கு தான் முக்கியமா சொல்றேன். நீங்க போய் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. எப்படி நீங்க பூர்வ குடிமக்கள் பத்தி நீங்க பேசுனீங்க, அவங்கள மாதிரி உடை அணிய கூடாது, இன்ஃபேக்ட் போகோஹாந்தாஸ் ட்ரெஸ்ஸிங் இஸ் ராங், பிளாக் ஃபேஸ் இஸ் ராங் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்கள் வந்து இன்டர்நேஷனலி நம்ம பேசுறோம். ஒரு மார்ஜினலைஸ் கம்யூனிட்டி மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இல்ல அவங்களுக்கு ட்ரிகரிங்கா இருக்கக்கூடாது அப்படின்னு பேசுறோம். ஸோ இந்த ட்ரிகரிங்கிற விஷயம் தான் நான் வந்து முக்கியமா பேசுறேன். எனக்கு வந்து பரதநாட்டியம் என்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு ட்ரிகரிங்கான விஷயம் தான். சாதாரணமாக இன்று பரதநாட்டியம் ஆடக்கூடிய எந்த ஒரு பெண்ணை, ஒரு மேல் தட்டு மேல் சமூகத்து பெண்கள் மட்டும்தான் இன்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு மட்டும்தான் இதுக்கு ஆக்சஸ் இருக்கு. அவங்க ஆடுறதை பார்க்கும்போது நிச்சயமா எனக்கு ட்ரிகரிங்கா தான் இருக்கும். இதுக்கும் எனக்கும் ஒரு ட்ரொமாட்டிக் பாஸ்ட் இருக்கு. அந்த ட்ரொமாட்டிக் பாஸ்ட் எனக்கு வந்து இப்பொழுது நான் படிக்க படிக்க இன்னும் புரிகிறது. சோ அதனால எனக்கு அந்த ட்ரொமாட்டிக் பாஸ்டோட இன்ஃபுளுன்ஸ் நிச்சயமாக இருக்கும், அது ட்ரிகர் ஆகதான் செய்யும். அப்படி இருக்கும்போது இன்று திரும்பவும் திரும்பவும் இந்த அப்ராப்ரியேஷன் கண்டினியூஸா இந்த அப்ராப்ரியேஷன் மாத்தி 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 மேல்தட்டு பெண்களே திருப்பி 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 மேல்தட்டு பெண்களே நாங்கள் அவர்கள் அல்ல, நாங்கள் வந்து பரதநாட்டியம் ஆடுகிறோம், இதை சுத்தப்படுத்தி நாங்கள் ஆடுகிறோம் என்று ஆரம்பித்தார்கள். இப்பொழுது இல்லை, நாங்கள் பரதநாட்டியம் ஆடவில்லை, நாங்கள் சதிர் ஆடுகிறோம், பழைய வருஷனுக்கு நாங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஆக்சுவல் ஹெரிடிட்ரி பிராக்டிஷனர்ஸோட ரெப்ரசன்டேஷன் இருக்கா, ஏன் இல்ல, ஏன் அவங்களுக்கு பறிக்கப்படுகிறது? இன்று டான்ஸ் வேர்ல்டு டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் உரிமை இருக்கு, எல்லாருமே சமம் தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தால் இன்று வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது என் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் ஆடிக்கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? ஏன் ஆடவில்லை? அப்படி ஆடினாலும் அவங்களுக்கு வந்து சம ஆப்பர்ச்சுனிட்டிஸோ ரெக்கக்னிஷனோ எதுவுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது சமூகத்துக்கு நல்லது நினைக்கிறவங்க, விஷயங்கள் புரிந்தவர்கள் ஏன் பேசக்கூடாது அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா அவங்க பேசுறதுனால எங்களுக்கு வாய்ஸ் கிடைக்குதா? இல்லையே. அவங்களுடைய சுயநலத்துக்காக தான் இதை பயன்படுத்துறாங்க. அவங்களுடைய டான்ஸ்ல நான் யூனிக் ஃபீச்சரா அவங்க ஃபீச்சர் பண்றாங்க. நான் தேவதாசி நடனம் ஆடுகிறேன் என்று சொன்னால் மற்றவருடைய நடனத்தை விட இவர்கள் நடனம் வித்தியாசமாக இருக்கிறது, இதனால் மக்கள் வந்து பார்க்கிறார்கள் என்ற காரணத்தால் தான் ஆடுகிறார்கள். அவர்களுக்கு தான் இதனால் பெனிஃபிட் ஆகிறது. எப்பவுமே மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிக்காக யாராவது பேசுறாங்கன்னா அது மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிக்காக ஹெல்ப் ஆகுதா இல்ல அவங்களுக்கு ஹெல்ப் ஆகுதா நம்ம யோசிச்சு பார்க்கணும். எனக்கு தெரிந்தவரை ஒரு சதிர் என்ற ஒரு விஷயத்தை விராலிமலை முத்துக்கண்ணம்மாள் என்கிற ஒரு வயதான கலைஞர்களிடம் கற்றுக்கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். வாழ்க்கை பூரா சதிர் மட்டும் தான் நான் ஆடியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, அந்த பாட்டி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது 2 வருஷமாவே கத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம உடம்புல ஊறிடுமா? இன்னொரு விஷயம் வந்து சதிரை வந்து நான் வெளிநாட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஏன் முத்துக்கண்ணம்மாள் அழைச்சிட்டு போலாமே இல்ல முத்துக்கண்ணம்மாளோட பேத்தி அழைச்சிட்டு போலாமே? நீங்களும் ஆடுங்க, எந்த தப்பும் இல்ல. முத்துக்கண்ணம்மாளோட பேத்தியோ பேத்தியோட குழந்தையோ, ஏன்னா கண்டினியூஸா ஸ்டிக்மாவும் இந்த நடனம் ஆடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த கம்யூனிட்டியை பாதிச்சுக்கிட்டே இருக்கு. முத்துக்கண்ணம்மாளுடைய பேத்தியோட கதையை கேட்டீங்கன்னா அது வந்து நமக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கும். எங்கள் வீட்டு பெண்கள் இன்னமும் இள வயதில் கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பட்டு ஏதோ எங்களை காப்பாத்தணும்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னமும் எங்க சமூகத்தை வந்து இன்னும் உழுக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க இங்க இருந்து நாங்க கத்துக்கிட்டோம், ஆனா நாங்க வந்து சதிர வந்து நான் இங்கெல்லாம் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்றது, எனக்கு இதுல எல்லாம் பிரச்சனை இருக்கு. ரெப்ரசன்டேஷன் இஸ் அ ப்ராப்ளம். ஹெரிடிட்ரி ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஒரு மேல் சமூகத்து பெண் வந்து இந்த ஐடென்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்ண முடியுமா?
நன்றி நர்த்தியா பிள்ளை. இந்த நேர்காணல் நீண்டு கொண்டு போகிறது, இதனை நாங்கள் இத்துடன் முடித்துக் கொண்டு இன்னொரு நேர்காணலை தொடர்வோம். நன்றி.
நன்றி. தேங்க்யூ.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.